தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இது விவசாயி எஃப்எம் 107.4 MHz.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அன்றாட வாழ்வில் யோகா. மனித வாழ்வில் யோகா எவ்வாறு பயன்பெறுகிறது என்பதை பற்றி விளக்குகிறார் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் முனைவர் வி ஆர் அறிவழகன் அவர்கள்.
யோகா, யோகா இந்த காலகட்டத்தில் அதிகமாக இப்ப கொஞ்சம் மக்கள்கிட்ட விழிப்புணர்வோட தேடுதல் படலம் நடக்கிற ஒரு விஷயமாக வந்துவிட்டது. ஏன் இப்ப இத்தனை காலமாக யோகாவை நாடாம இப்ப அதிகமாக நாடுவதற்கு காரணம் என்னன்னா, மனிதன் வாழ்க்கையில வசதியை பெருக்கிக்கிட்டு அசதியை தேடிக்கிறான். அந்த காலத்துல ஆடுனா பாடுனா வேலை செஞ்சா வேர்வை உடம்புல வந்தது, வியாதிகள் இல்ல. இன்றைய காலகட்டத்துல வசதியை பெருக்கிக்கிட்டு துளி கூட வேர்வை இல்லாம எங்க போனாலும் வாகனங்கள்ல போறது, நடக்கிறதுக்கு வேலையே இல்ல. அந்த காலத்துல பெண்கள் இருக்கட்டும், ஆட்டங்கள்ல மாவு அரைப்பாங்க, உரல்ல உலக்கையை பயன்படுத்துவாங்க, திருவை அப்படின்னு ஒரு கருவியில வந்து மாவு அரைப்பாங்க, இதெல்லாம் இருந்தது. இப்ப அப்படியெல்லாம் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரம், எந்திர யுகத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால வசதியை பெருக்கிக்கிட்டு இருக்கோம். வசதி வரும்பொழுது கண்டிப்பாக அசதி வருகிறது. அசதி வருவதால் நம்ம உடல் பாதிக்கப்படுகிறது. இந்த உடல் என்பது மூன்று வித தத்துவங்களால் ஆனது, வாதம், பித்தம், சிலேத்துமம் என்று மூன்று தத்துவங்கள். வாதம் என்பது கால் பெருவிரலிருந்து தொப்புள் சாணம் வரைக்கும் இருக்கணும், ஒரு பங்கு இருக்கணும். பித்தம் என்பது தொப்புள் சாணத்திலிருந்து இருதயம் வரைக்கும் அரை பங்கு இருக்கணும். சிலேத்துமம் என்பது இருதயத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் கால் பங்கு இருக்கணும். இது கூடினாலும் குறைந்தாலும் நமக்கு நோய் வரும். வாதத்தில 84 வகை, பித்தத்தில 40 வகை, சிலேத்துமத்தில 20 வகை, மொத்தத்தில 4448 வியாதிகள் நம்மளை நோக்கி படையெடுத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம கடந்து வாழ்க்கையை நல்லபடியா வாழணும் அப்படின்னா யோகாவுக்குள்ள நம்ம அடியெடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யோகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன இதுல இருக்கு அப்படின்னா, யோகாவை 8 படிகளாக சொல்லலாம். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்று அட்டாங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. திருமந்திரத்துல திருமூலர் சொல்லியிருக்கிறார், பதஞ்சலி யோகத்துல பதஞ்சலி முனிவர் சொல்லியிருக்கிறார். 8 படிகள். இது இல்லாம யோகத்துல சிவயோகம், லய யோகம், மந்திர யோகம், தந்திர யோகம், சாங்கீத யோகம், சன்னியாச யோகம், கேசரி யோகம், சுழுமுனை யோகம், ஆனந்த யோகம் இப்படின்னு ஏகப்பட்ட யோகங்கள் இருக்கு. சராசரி மனிதனுக்கு வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை கொடுப்பது இந்த அஷ்டாங்க யோகம், அட்டாங்க யோகம் என்று சொல்லலாம். இதுல யமம் என்பது ஒரு தனி மனித ஒழுக்கத்தை மையமாக கொண்ட ஒரு விஷயம். பேச்சாலோ செயலாலோ மனதாலோ அடுத்தவர்களுக்கு கெடுதி தராம நம்ம செயல்பாடு அமையணுங்கிற தாத்பரியம் தான் அந்த யம தர்மம். அதுக்கடுத்து நியம தர்மம். இது 5 விஷயங்களை உள்ளடக்கிய விஷயம். உண்மை, தூய்மை, தவம், நற்பழக்கம், இறைபக்தி அப்படின்னு 5 விஷயங்கள். இது சேர்ந்தது நியம தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யம தர்மங்களையும் நியம தர்மங்களையும் கடந்து ஆசனம் செய்யறதுக்கு நம்ம முற்படணும். ஆசனம் அப்படின்னாவே இருக்கை அப்படின்னு இயல்பா நம்ம பொருள் கொள்ளலாம். இருக்கைனும் எடுத்துக்கலாம். ஆங்கிலத்தில் சொல்ல போனா போஷர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நிலைப்பாடு. அதாவது ரெண்டு பேருக்கு பிரச்சனை வந்தா உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, வாங்க உட்கார்ந்து பேசலாம், பேசி தீர்த்துக்கலாம்னு சொல்லுவது போல, மனித உடலுக்குள்ள பிரச்சனை வரும்பொழுது உதாரணமா நீரிழிவு பிரச்சனையா, வாங்க பஷிமோத்தனாசனாவில உட்கார்ந்து பேசலாம், குடல் இறக்கமா, வாங்க நவுக்காசனாவில உட்கார்ந்து பேசலாம், நரம்பு தளர்ச்சியா, ஜானு சீர்சாசனால உட்கார்ந்து பேசலாம் அப்படின்னு விளையாட்டா சொல்லிடலாம். அசனம் பாதி ஆசனா பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அசனம் அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். ஆசனா ஒழுங்கா செஞ்சிட்டு வர்றவங்களுக்கு சாப்பாடோட தேவை பாதியா குறைஞ்சிரும். 6 இட்லி சாப்பிடறவங்க சரிவர ஆசனங்களை ஒழுங்காக தேவையான ஆசனங்களை தேவையான நேரத்தில் பண்ணிட்டு வரும்பொழுது 6 இட்லி சாப்பிட வேண்டிய ஒரு மனிதன் 3 இட்லி சாப்பிட்டாலே போதுமான அளவுக்கு வந்து விடுகிறார். இந்த ஆசனால நிறைய உட்கார்ந்து செய்யற ஆசனம், படுத்து செய்யற ஆசனம், குப்புறப்படுத்து செய்யற ஆசனம், நின்று கொண்டு செய்யற ஆசனம், தியானத்திற்கு உரிய ஆசனங்கள், இப்படி ஏகப்பட்ட ஆசனங்கள் இருக்கு. அதற்கடுத்தபடியா பிராணாயாமம், பிராணன் பிளஸ் ஆயமம் பிராணாயாமம். பிராணன்ங்கிறது மூச்சு, ஆயமம் அப்படின்னா கட்டுப்படுத்துதல், மூச்சை கட்டுப்படுத்தணும். அந்த கட்டுப்படுத்துற ஒரு பழக்கத்தை வழக்கத்தை நம்ம வாழ்க்கையை மேற்கொண்டால் நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். காற்றை உண்ண தொடங்கிவிட்டால் சோற்றை உண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லுவோம். காற்றை உண்ண தொடங்கிவிட்டால் சோற்றை உண்ண தேவையில்லை. நல்ல ஆழ்ந்த சுவாசத்தை எடுக்கிற வல்லமையை வளர்த்துக்கிட்டு அந்த பழக்கப்படுத்துறவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை. இது எப்படி சார் சாத்தியப்படுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரலாம். ஒண்ணு வேணாம், நல்ல சமையலறையில சமையல்ல நல்ல திறம்பட செய்யற பெண்மணிகளை கேளுங்க, அவங்க நல்ல விதவிதமா செஞ்சாங்கன்னா அன்னைக்கு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அந்த சமைக்கும் பொழுதே அதுல வர்ற அந்த வாசத்தை அவங்க மூக்கு வழியா இழுத்தே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க, அவங்களுக்கே தெரியாது. கல்யாண வீடுகளில் பந்தி பரிமாற இடங்கள்ல சமையல் கூடங்கள்ல நிக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, எனக்கு சாப்பிட தோணலம்பாங்க. அவங்க சுவாசத்து வழியாகவே அந்த சாம்பார்ல இருந்து பாயசம் வரைக்கும் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. அதைதான் காற்றை உண்ண தொடங்கிவிட்டால் சோற்றை உண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றது. இன்னும் விஞ்ஞானபூர்வமா ஒரு கருத்தை சொல்லணும்னு பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஒரு பறவை இங்க தமிழ்நாட்டில் வேடந்தாங்களுக்கு வருது. 20 நாள்லேருந்து 25 நாள் வரைக்கும் எங்குமே இறங்காம கடல் மேலேயே பறந்து வருது. எப்படி இந்த 20 நாள்லேருந்து 25 நாள் அன்ன ஆகாரம் இல்லாம அந்த பறவை வாழ முடிகிறது, பறக்க முடிகிறது அப்படின்னு ஒரு வியப்பான ஒரு விஷயம். அது எப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சுவாசத்து வழியாக சுவாசத்துல உள்ள விஷயங்களை எடுத்து அது தனது சக்தியை எடுத்துக்கொள்கிறது. நம்ம உண்ணுற உணவுல 33 விதமான சத்துக்கள் இருக்கிற, ஆனா சுவாசிக்கிற காத்துல 66 விதமான சத்துக்கள் இருக்கு. அதனாலதான் காத்துக்கு முக்கியத்துவம் தரணும், பிராணாயாமம் நல்லா பண்ணணும் அப்படின்னு. பிராணாயாமத்துல ஏகப்பட்ட முறைகள் இருக்கு, அதெல்லாம் பின்னாடி வர்ற காலங்களில் அதை பற்றி விரைவாக பார்க்கலாம். அதற்கு அடுத்தபடியாக தியானம். தியானம் அப்படின்னா ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய கர்த்தரே கர்த்தரே அல்லா அல்லா அப்படின்னு சொல்றதான் தியானம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. தியானத்துடைய விளக்கம் அப்படின்னு சொல்ல போனா, தியானம் என்பது விரும்பிய பொருள் மீதோ அல்லது ஈடுபட்ட செயல் மீதோ அல்லது விரும்பிய கடவுள் மீதோ மனதினை திருப்பி மனதினை குவித்து அது நினைவாக இருத்தல் தியானம் அப்படின்னு சொல்லிடலாம். ஒண்ணு வேணாம், ஒவ்வொரு செயலையும் ஆத்மார்த்தமான ஈடுபாடு வேணும் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம். குளிக்கும் பொழுதும் தியானம் பண்ணணும், சாப்பிடும் பொழுது தியானம் பண்ணணும். அது என்ன சார் குளிக்கும் பொழுது தியானம் பண்றது? குளிச்சுட்டு நிறைய பேர் வருவோம், பாத்ரூம்ல இருந்து தலையை தவட்டிக்கிட்டே வருவாங்க, திடீர்னு தேங்கி நீப்பார். என்னையா என்ன திடீர்னு நிக்கிற அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, இல்ல இன்னைக்கு சோப்பு போட்டு குளிச்சனான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு அவரு சந்தேகத்தை போக்குறதுக்காக அவரு கையையே மோந்து பார்ப்பார். என்னையா என்ன தெரியுது சோப்பு வசம் வருதான்னு பார்த்தேன், வர்றது மாதிரி இருக்கு வராது மாதிரி இருக்கு அப்படின்னு அவரே குழம்பிக்குவார். அப்ப குளிக்கும் பொழுது அவரு தியானம் பண்ணலன்னு அர்த்தம். சாப்பிடும் பொழுது அம்மா வந்து இட்லி வைப்பாங்க, வச்சுக்கிட்டே இருப்பாங்க, இவரு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. அம்மா எத்தனாவது இட்லி வைக்கிற அப்படின்னு இவர் கேட்பாரு அம்மாவை பார்த்து. ஏன்பா இங்க வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன், எத்தனைன்னு தெரியல அப்படின்னு அம்மாட்ட இவர் சொல்லுவார். அம்மா சொல்லுவாங்க, வயிறு நரம்புற அளவுக்கு சாப்பிட வேண்டியதானப்பா, இதுல என்ன கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயும் நம்மால் விடமாட்டான் மனுஷன், 6வது இட்லி சாப்பிடறேன்னு நினைக்கிறேன் அப்படின்பார். அம்மாவுக்கு தான் தெரியும் 16 இட்லி உள்ள போயாச்சு அப்படின்னு. அப்ப அங்க சாப்பிடும்போது தியானம் பண்ணலன்னு அர்த்தம். ஆக ஒரு செயலை ஆத்மார்த்தமாக செய்யும் பொழுதோ, ஒரு கடவுளை ஆத்மார்த்தமாக பிரார்த்திக்கும் பொழுதோ, ஒரு பொருளை ஆத்மார்த்தமாக ரசிக்கும் பொழுதோ தியானம் நிலைபடுகிறது அப்படின்னு தியானத்தை பத்தி எளிமையா சொல்லிடலாம். அப்புறம் வாழ்க்கையில ஆரோக்கியமாக இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும். ஆனந்தத்தை மையமா வச்சுதான் நம்ம வாழ்க்கையே போயிட்டு இருக்கு. அது எந்த மதமாக இருக்கட்டும், எந்த இனமாக இருக்கட்டும், எல்லாமே ஆத்மார்த்தமான எதிர்பார்ப்பு ஆனந்தம். அந்த ஆனந்தத்தை நிலைப்படுத்துறதுக்கு யோகாவில பல யுக்திகள் இருக்கு. எப்படி குளிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி தூங்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அடிப்படை செய்திகள். தூங்குறத பத்தி முதல்ல பார்ப்போம். திங்கட்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்கள்ல வலதுகைய தலைக்கு கொடுத்து ஒருக்கணித்து படுத்து தூங்கணும். ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஆகிய 3 நாட்களில் இடதுகைய தலைக்கு கொடுத்து ஒருக்கணித்து படுக்கணும். வியாழக்கிழமை மட்டும் விதிவிலக்கான நாள், விதிவிலக்கான நாள் வியாழக்கிழமை, ரெண்டும் வி வருது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த வியாழக்கிழமை வளர்பிறையா இருந்தா வலதுகையும் தேய்பிறையா இருந்தா இடதுகையும் வச்சு தூங்கினோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். என்ன சார் இப்படி கையை வச்சு தூங்குறதுனால என்ன நன்மை அப்படின்னா, இங்கேயும் சுவாசம் வாசியோகம் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இங்க ஆளுமைப்படுது. வாசினா காத்து, காத்த பத்தின விஷயங்கள் படிக்கிற விஷயம்தான் வாசியோகம்னு சொல்றது. கிரக சஞ்சாரத்துக்கு தக்கவாறு நம்ம உடல் செயல்பாடு அமைகிறது. அதன் அடிப்படையில ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். கிரக சஞ்சாரத்துக்கு தக்கவாறு எப்படி உடம்பு செயல்படுது அப்படின்னு பார்த்தா, பௌர்ணமி காலகட்டத்துல கடல் பொங்கும், அமாவாசை நாள்ல அந்த கடல் அமைதியா இருக்கும். அதே போலதான் பௌர்ணமி அப்ப நம்ம உடல்ல உள்ள ரத்த ஓட்டம் ரொம்ப வேகமா துரிதமா இருக்கும். அமாவாசை அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கும். இத வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஹூ அப்படிங்கிற ஒரு அமைப்பு சர்வே பண்ணி பார்க்கும் பொழுது, பௌர்ணமியை ஒட்டிய நாட்கள்ல தான் இந்த உலக அளவுல கொலை கொள்ளை அப்படின்னு ஒரு தவறான செயல்பாடுகள் அதிகமாக இருக்குன்னு சர்வே சொல்லுது. அப்ப கிரக சஞ்சாரத்துக்கு தக்கவாறு நம்ம உடல் செயல்பாடு அப்படிங்கிற உண்மையை நம்ம ஒப்புக்கிட்டு தான் ஆகணும். வலது கைய வச்சு தலைக்கு வச்சு தூங்கும் பொழுது இடது நாசியில சுவாசம் ரொம்ப சிறப்பா இருக்கும். இடது கைய வச்சுக்கிட்டு ஒருக்கணித்து படுக்கும் பொழுது வலது நாசியில சுவாசம் சிறப்பா இருக்கும். அதற்கு தக்கவாறு இந்த உடம்புல செயல்பாடுகள் அமையும். அப்ப கிரக சஞ்சாரம் திங்கட்கிழமை எப்படி படுத்தா நல்லது, செவ்வாய்க்கிழமை எப்படி படுத்தா நல்லது அப்படிங்கறத கணக்கு போட்டுதான் அந்த காலத்துல ஞானிகள் சொல்லுகிறார்கள். திங்கள் புதன் வெள்ளி வலதுகையும், ஞாயிறு செவ்வாய் சனி இடதுகையும், வளர்புறையாய் இருக்கும் பொழுது வியாழன் அன்று வலதுகையும், தேய்பிறையாய் இருந்தா இடதுகையும் வைத்து தூங்கணும் அப்படின்னு அன்றைய காலகட்டத்துல ஞானிகள் சொன்னத இன்றைய காலகட்டத்துல விஞ்ஞானிகள் ஆயுபூர்வமாக எடுத்து ஆய்ந்து அதை ஆமோதித்து வருகிறார்கள். அதுதான் உண்மை. அப்ப தூங்குற விஷயத்தை வச்சு நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருக்கிறத மனதுல நீங்க நினைவுல வச்சுக்கணும். அது இல்லாம ஒரு சராசரியான மனிதனுக்கு 6 மணி நேரம் தூக்கம் வேணும். அதுல 4 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இருக்கணும். இரவு 10 மணிக்கு மேல கண்ணு விழிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. அதிகாலை 3:30 வரைக்கும் தூங்கணும். அதுக்கு மேல தூங்க வேண்டியது இல்ல. நிறைய பேர் 12 மணி வரைக்கும் விழிச்சு இருந்துட்டு காலையில 7 மணி 8 மணி அப்படி எல்லாம் விழிப்பாங்க. அதனால தூங்குறத வந்து 10 மணிக்கு, ஏன்னா 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் கால் பிளாடர் என்று சொல்லப்படுகிற பித்தப்பை உச்சத்தில் இருக்கும். 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் லிவர் என்று சொல்லப்படுகிற கல்லீரல் உச்சத்தில் இருக்கும். அந்த 4 மணி நேரம் ஆழ்ந்த உறக்கம் இருந்தால் ஆரோக்கியமாக வாழலாம் என்பது நியதி. அதை நம்ம கையாளணும். அதற்கு அடுத்தபடியாக குளிக்கிற விஷயம், பிரம்மத்தில் குளியின் பிணிபல நீங்கும். 3:00 to 5:00 வரைக்கும் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல எழுந்திருச்சு குளிக்கிற பழக்கத்தை வழக்கப்படுத்தினால் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். விளையாட்டா சொல்லலாம், 3 மணிக்கு குளிப்பவன் முனிவன், 4 மணிக்கு குளிப்பவன் ஞானி, 5 மணிக்கு குளிப்பவன் அறிவாளி, 6 மணிக்கு குளிப்பவன் மனிதன், 7 மணிக்கு குளிப்பவன் எருமை அப்படின்னு சொல்லிடுவாங்க. விளையாட்டா சொல்லலாம். சரி, அப்ப 8 மணிக்கு குளிக்கிறவங்களை என்ன சார் சொல்றது அப்படின்னு நீங்க நினைச்சு பார்க்கலாம். அவங்களெல்லாம் நான் எதுலையும் கணக்கிலே வைக்கிறதில்ல, அவங்களெல்லாம் தெய்வ பிறவிகள் எளிமையா சொல்லிட்டு போயிடுவேன். இந்த காலையில குளிக்கும் பொழுது அற்புதமான சுகம் அனுபவிச்சு பார்த்தா தெரியும். அதை எழுத்திலேயோ பேச்சிலேயோ சொல்ல முடியாது. அவ்வளவு சுகம் இருக்கு. வியாதிகள் வெளியில போய்விடும். ஆரோக்கியத்தை நிலைநிறுத்தலாம். அதனால அதிகாலையில குளிக்கணும். பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். சுடு தண்ணியில குளிக்கிறாங்க நிறைய பேர். சுடு தண்ணியில குளிக்கிறதுக்கு கெடுதல் தெரிஞ்சு சில பேர் வந்து, சார் அந்த சில்லிப்பு போகணும், சில்லஸ் போகணுங்கிறதுக்காக லேச வெது வெதுப்பா கலந்து குடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் தவறு. அந்த சில்னஸ் தான் நம்மளுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால பச்சை தண்ணியில தான் குளிக்கணும். ஆனா அதே நேரத்துல எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது சனிக்கிழமை குளிக்கணும். சனி நீர் ஆடு அப்படின்னு அதுக்கு 2-3 அர்த்தம் உண்டு. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதையும் அதுல அர்த்தமாக எடுத்துக் கொள்ளும் பொழுது சனிக்கிழமை மட்டும்தான் எண்ணெய் தேய்ச்சிக்கணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஏதோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறான பழக்கம் நம்ம நாட்டு மக்கள்கிட்ட இருக்கு. அது குறிப்பாக பெண்கள்கிட்ட செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எண்ணெய் தேய்ச்சிக்கிற பழக்கம் இருக்கு. அது தவறான பழக்கம். சனிக்கிழமை மட்டும்தான் சனி நீராடுன்னு ஔவையார் சொல்லிருக்கிற கருத்து மட்டும் இல்லாம இந்த எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பொழுது என்ன பலாபலன்கள் அப்படின்னு அகத்தியர் ஒரு நூற்பாவாக பாடி வச்சிருக்கிறார். என்னைக்கு எண்ணெய் தேய்ச்சா என்ன நடக்கும்? 6 கண் எண்ணெய் அழகழிக்கும், அணியா திங்கள் ஆகாது, திருக்குஞ்செவ்வாய் உயிர் போக்கும், செய்ய புதன் நற்பொருள் உண்டாம், கருத்தழிக்கும் கவின் வியாழன், கைப்பொருள் போகும் கனவெல்லி, பொருத்தம் உண்டாம் சனி அப்படின்னு பாடுறார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, 6 கண், 6 நாட்களுக்கு கண்ணாக இருக்கிற ஞாயிற்றுக்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா 6 கண் எண்ணெய் அழகழிக்கும், அழகு போயிடும். அணியா திங்கள் ஆகாது, திங்கக்கிழமை ஆகவே ஆகாது. செவ்வாய்க்கிழமை திருக்குஞ்செவ்வாய் உயிர் போகும், செவ்வாய்க்கிழமை எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டா என்றோ போக வேண்டிய உயிர் விரைவிலே போய்விடும், ஆயுள் குறையும். புதன்கிழமை பரவாயில்ல, கருத்தை அழிக்கும் கவின் வியாழன் ஞாபகம் வருதி வரும். கைப்பொருள் போகும் கனவெள்ளி, நம்ம சொத்து சுகம் நமக்கு தெரியாமலே கரைய ஆரம்பிச்சிடும். பொருத்தம் உண்டாம் சனின்னு அகத்தியர் பாடுறார். அதனால ஒரு முரண்பாடு உள்ள விஷயத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஒப்பீனியனுக்கு பதிலாக 2 ஒப்பீனியன் எடுத்துக்கலாம். ஆக ஔவையார் சொன்னது மட்டும் இல்லாம அகத்தியர் சொன்னது, ராஜ ரிஷின்னு சொல்லப்படுகிற அந்த அகத்தியர் சொன்ன கருத்தையும் பார்க்கும் பொழுது சனிக்கிழமை என்ன தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப சிறப்பானது. அதுக்கு அடுத்தபடியாக உணவு முறை அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே இந்த உணவு தான். உணவு தான் நமது உணர்வுகளுக்கு ஆதாரம், உணர்வுகள் நமது எண்ணங்களுக்கு ஆதாரம், எண்ணங்கள் நமது வாயில் பரப்படுகிற சொற்களுக்கு ஆதாரம், சொற்கள் தான் நமது செயல்களுக்கு ஆதாரம், செயல்கள் தான் நமது பழக்கத்திற்கு ஆதாரம், பழக்கம்தான் நமது வழக்கத்திற்கு ஆதாரம், வழக்கம்தான் நமது நடத்தைக்கு ஆதாரம், நடத்தை தான் நம்ம வாழ்க்கைக்கே ஆதாரம். ஆக உணவு வந்து எந்த அளவுல எத்தனை தடைகளை தாண்டி வாழ்க்கை என்ற ஒரு பாதை நோக்கி வரும் பொழுது அதுல எவ்வளவு அவசியமான விஷயங்கள் இருக்குங்கிறத ஒன்னது கொண்டு அறுசுவை அப்படின்னு சேர்ந்தாதான் உணவு. அறுசுவை என்னென்ன அறுசுவை அப்படின்னு பார்த்தா துவர்ப்பு, உவர்ப்பு, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு. அறுசுவை, இந்த அறுசுவையும் நமக்கு உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிறது. துவர்ப்பு நம்ம உடலில் ஓடுகிற ரத்தத்திற்கு ஆதாரம். இந்த துவர்ப்பு சுவை குறையும் பொழுது உடல் பாதிக்கிறது, ரத்த சோகை வருகிறது, ஹீமோக்ளோபின் கவுண்ட் குறையும், ரொம்ப வீக்னஸ்ஸா இருப்பாங்க. அதே சமயம் அதிகமாகவும் போகக்கூடாது, மிகினும் குறையினும் நோய் செய்யும் வள்ளுவம் சொல்லுது. இதே துவர்ப்பு ரத்தத்துக்கு ஆதாரம்னோன்னு நிறைய சாப்பிட்டா மனம் பாதிக்கும், அதிகமா போகும்பொழுது என்ன திமிர் ஜாஸ்தியா இருக்கும். போகும்போதே பக்கத்துல இருக்கணும் ஒரு தட்டு தட்டிட்டு போவான், என்னப்பா தட்டு அப்படின்னா சும்மா அப்படிமா. உடனே இந்த தட்டு போட்டவன் சொல்லுவான், உனக்கு ரத்த திமிரடா அதான் தட்டுற அப்படின்னு சொல்லுவான். இது இயற்கையில நம்ம சொல்ற வார்த்தைகள். அப்ப துவர்ப்பு அதிகமா போனா மனம் பாதிக்குது, கம்மியா போனா உடல் பாதிக்குது. அதற்கு அடுத்தபடியாக உவர்ப்பு நம்ம எலும்புக்கு ஆதாரம். அதற்கு அடுத்தபடியாக இனிப்பு நம்ம தசைக்கு ஆதாரம். அதுக்கப்புறம் புளிப்பு நமது கொழுப்புக்கு ஆதாரம். இந்த புளிப்பை பத்தி சொல்லும்போது நான் என்னுடைய மாணவர்களிடம் தமாஷா சொல்லுவேன், புளிப்பு நிறைய சாப்பிட்ட பிரச்சனையே இல்லப்பா, எங்க போனாலும் அலுவலகமா இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா புளிப்பு அதிகமாக சாப்பிடும் பொழுது சூடு சொரண வெக்க மானம்லாம் இருக்காது, அப்ப பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் தமாஷா சொல்லுவேன். அதற்கு அடுத்தபடியாக கசப்பு நமது நரம்புக்கு ஆதாரம். அப்புறம் காரம் நம்ம உமிழ்நீருக்கு ஆதாரம். இந்த அறுசுவையும் அளவான விகிதத்துல இருக்கணும், தேவையான விகிதத்துல இருக்கணும், சரீரத்துக்கு தக்கவாறு அந்த சாப்பாடை எடுத்துக்கணும். இந்த சாப்பாடை எப்ப சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிடணும். மணியடிச்சா சோறு மாமியார் வீடுன்னு இல்லாம இந்த சாப்பாடை பசிச்சு ரசிச்சு ருசிச்சு மசிச்சு புசிக்கிற தன்மையை வளர்த்துக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமும் ஆனந்தமும் கண்டிப்பாக நிலைப்படும். பசிச்சதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஆனா நம்ம அப்படியா சாப்பிடுறோம்? மத்தியானம் வீட்டுக்கு போவோம், எங்க சாப்பிடுறீங்களான்னு வீட்டுல மனைவி கேட்பாங்க. எனக்கு பசி இல்லாம பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறேன்னு ரேடியோல சொன்னதை வச்சுட்டு நம்ம நீங்க சொன்னீங்கன்னா, எங்க வந்தீங்கன்னா சாப்பாடு போட்டுட்டு நான் தூங்குவேல்ல அப்படிம்பாங்க. மறுபேச்சு பேசாம டைனிங் டேபிள போய் உட்காந்துருவோம். அப்படி இல்லாம அந்த வழக்கத்தை அந்த அதுல உள்ள நுட்பத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பசிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். அப்புறம் ரசிச்சு சாப்பிடணும். எந்த சாப்பாடா இருக்கட்டும், ஆகா நம்ம மனைவி பண்ணினது, நம்ம அம்மையார் அம்மா பண்ணினது அப்படின்னு அதை வாயில போட்டு ரசிச்சு ருசிச்சு மசிச்சு புசிக்கணும். திட உணவை திரவமாக்கி உள்ளே அனுப்பணும். திரவ உணவை திடமாக நினைத்து நல்ல வாயில வச்சு உமிழ்நீர் கலந்து அனுப்பணும். உமிழ்நீர் கலவாத உணவு ஊறு தரும் அப்படின்னு சொல்லிடலாம். அதனால உணவு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற கருத்தையும் நம்ம மனதில் வச்சுக்கணும். வாழ்க்கையில சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், ஆனந்தம் வேணும். அது என்னது சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கே அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். சந்தோஷம்ங்கிறது ஒரு தற்காலிகமாக ஒரு தனி நபருக்கு கிடைக்கிற விஷயம். ஒருத்தர் கையில வந்து ஒரு இனிப்பை கொடுத்துட்டோம்னா சாப்பிட்டு நல்லா இருக்கேன் பார், அவர் அளவுல ஒரு நிறைவை கொடுக்கும். அந்த ஜாங்கிரி உள்ள போய் கொஞ்ச நேரம் போனோன்னு அந்த இனிப்பு உள்ள போய் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சந்தோஷம் எங்க இருக்குன்னு தெரியாது. அதுதான் சந்தோஷம்ங்கிறது. மகிழ்ச்சிங்கிறது ஒரு குழுவாக ஒரு 10 பேர் 100 பேர் ஒன்னா சேர்ந்து ஒன்னா உட்காந்து திரைப்படம் பாக்குறாங்க. 3 மணி நேரம் நிறைவா அவங்க மன நிறைவோட இருப்பாங்க. இல்ல குன்னகுடி வைத்தியநாதன் வயலின் வாசிக்கிறாரா, அப்ப எல்லாரும் தலையாட்டி ரசிப்பாங்க. அதுவும் தற்காலிக சந்தோஷம், ஒரு குழுவாக அது பெறுவது. ஆனந்தம் என்பது தற்காலிகம் மட்டுமல்ல, நீடித்து இருப்பது. இன்னைக்கு ஒரு விஷயத்த அனுபவிச்சு அந்த நிறைவை எட்டும் பொழுது அந்த நிறைவு தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க வரணும். இந்த வாழ்நாள் முழுக்க அந்த நிறைவை தருகிற ஒரே விஷயம் யோகா அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகாவுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சாதாரண வீட்டில இருந்தபடியே பெண்கள் அவங்க வீட்டு பழக்க வழக்கத்துல என்னென்ன விஷயங்களை யோகா யுக்திகளை கொண்டு நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தலாம், மாணவர்கள் எப்படி தனது கல்வி திறனை வளர்த்துக்கலாம், பெரியவர்கள் ஓய்வு காலத்துல எப்படி இனிமையாக கழிக்கலாம், இல்ல தம்பதியர் எப்படி வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் யோகாக்குள்ள இருக்கு. வர்ற காலங்கள்ல உங்களுக்கு பயனுள்ள விஷயமாக எடுத்து பார்ப்போம். அந்த வகையில நன்றி சொல்கிறேன், வணக்கம்.
மனித வாழ்வில் அன்றாடம் செய்கின்ற செயல்களில் கூட யோகா உள்ளது என்பதை பற்றி விளக்கியவர் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யோகா அண்ட் நேச்சுரோபதியின் இயக்குனர் முனைவர் வி.ஆர். அறிவழகன் அவர்கள்.